உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்புள்ளங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் விருந்தாக வத்திக்கான் வானொலி இன்று வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
பொதுக்காலம் 16 ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களை, முதல் உலகப் போரின் கொடுமைகளை நேரடியாக உணர்ந்த கவிஞர்களில் ஒருவரான வில்லியம் பட்லர் எய்ட்ஸ் அவர்கள் 1919 அதாவது முதல் உலகப் போர் முடிவடைந்திருந்த நேரத்தில் இரண்டாம் வருகை என்ற தலைப்பில் கவிதை ஒன்றை வெளியிட்டார். அந்த கவிதை நமது சிந்தனைகளை துவக்க உதவியாக உள்ளது. முதல் உலகப் போர் முடிவுற்றதன் முதல் நூற்றாண்டை 2019 நினைவு கூர்ந்தோம். அதே 2019 இறுதியில் துவங்கி இன்னும் முடியாமல் தொடரும் COVID-19 பெருந்தொற்று என்ற மற்றொரு போருடன் இணைத்து இந்த கவிதையை இன்று சிந்திக்கின்றோம். அன்புள்ளங்களே, இந்த கவிதையில் கவிஞர் எய்ட்ஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள கூர்மையான எண்ணங்கள் நாம் வாழும் இன்றைய சூழலுக்கும் மிக பொருத்தமாக தெரிகின்றன. இதோ அந்த கவிதையின் ஒரு சில வரிகள்.
சுற்றிலும் பலவும் வீழ்கின்றன, மையம் எதையும் தாங்க இயலவில்லை. அராஜகம் இவ்வுலகில் அவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இரத்தம் தோய்ந்த வெள்ளம் எங்கும் பாய்கின்றது. மாசற்ற நிலை மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. மிகச் சிறந்தவர்கள் தங்கள் கொள்கை பிடிப்பை இழந்துள்ள வேளையில் மிக மோசமானவர்கள் வெறியின் உச்சத்தில் உள்ளனர்.
அன்பு இதயங்களே, மையமாக நடுநிலையோடு செயலாற்ற வேண்டிய உலக அரசுகள் பல தட்டு தடுமாறி வீழ்கின்றனவோ என்ற உணர்வு அண்மைய சில மாதங்களில் அடிக்கடி எழுகின்றது. நடுநிலை தவறியுள்ள அரசுகளின் பிரித்தாளும் சதிகள் மக்களை பல நிலைகளில் பிளவுபடுத்தியுள்ளன. ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழிக்கு ஏற்ப மக்கள் பிளவுபட்டு அதே வேளையில் ஒரு கிருமிக்கு பயந்து இல்லங்களில் அடைபட்டிருப்பது அரசியல் தலைவர்களுக்கு கொண்டாட்டமாக மாறியுள்ளது.
அன்பு இதயங்களே, தலைவர்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள் மீது சமூக விரோதிகள் என்று பழி சுமத்தப்படுகின்றது. கோவிட் பெருந்தொற்றினால் பல்வேறு தடைகள் முழு அடைப்புகள் காரணமாக மக்கள் வீடுகளில் தங்களையே சிறைப்படுத்திக் கொண்ட வேளையில் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டியவர்களை வேட்டையாடி அவர்களை நல வசதிகள் குறைந்த சிறைகளில் அடைப்பதில் அரசுகள் மிகவும் தீவிரமாய் இறங்கியுள்ளன. இந்த வேட்டையின் மொத்த வடிவமாக அருள்பணி ஸ்டான்ஸ்வாமி அவர்களுக்கு நேர்ந்த கொடுமையை தற்போது உலகமே அறிந்துள்ளது. அன்பு இதயங்களே, சக்தியே சரியானது அல்லது சக்தி மிகுந்தோரே சரியானவர்கள் என்ற தவறான கருத்தை சரியென்று நிலைநாட்ட முயன்று வரும் தலைவர்களை இஞ்ஞாயிறு வழங்கப்பட்டுள்ள முதல் வாசகம் வன்மையாக கண்டனம் செய்கின்றது. ஆண்டவரின் கூற்றாக இறைவாக்கினர் எரேமியா பதிவு செய்துள்ள கடினமான சொற்கள் இஞ்ஞாயிறன்று உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க ஆலயங்களில் பீடத்திலிருந்து அறிக்கையிடப்படும் போது அதை இவ்வுலகிற்கு இறைவன் வழங்கும் ஓர் எச்சரிக்கையாக நாம் எண்ணி பார்க்கலாம். மக்களை அழித்து சிதறடிக்கும் தலைவர்களுக்கு ஆண்டவர் விடுக்கும் எச்சரிக்கை இறைவாக்கினர் எரேமியா நூலின் 23 பிரிவில் பதிவாகியுள்ளது.
ஆண்டவர் கூறுவது, என் மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளை அழித்து சிதறடிக்கும் மேய்ப்பர்களுக்கு ஐயோ கேடு. நீங்கள் என் மந்தையை சிதறடித்து விட்டீர்கள், அதனை துரத்தி அடித்தீர்கள், அதனை பராமரிக்கவில்லை. இதோ உங்கள் தீச்செயல்களின் காரணமாக உங்களை தண்டிக்கப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர்.
கண்டனம் தண்டனை என்ற கருத்துக்களோடு இறைவனின் சொற்கள் முடிவடையவில்லை. நம்பிக்கை தரும் சொற்களையும் இறைவன் கூறியுள்ளார். அன்பு நெஞ்சங்களே, நம்பிக்கை தரும் இச்சொற்களை தொடர்ந்து நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் என்று இறைவன் அளிக்கும் வாக்கு இயேசுவின் வடிவில் வந்த நல்லாயன் என்பதை நாம் உறுதியாக நம்புகின்றோம்.
ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ நாட்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார், அவர் ஞானமுடன் செயல்படுவார், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார், அவர் தம் நாட்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். அன்பு நெஞ்சங்களே, ஞானம், நீதி, நேர்மை ஆகிய உன்னத பண்புகளை கொண்ட ஆயரான இயேசு ஒரு தளிர் போல மென்மையான உள்ளமும் கொண்டிருந்தார் என்பதை இன்று மார்க் நற்செய்தியின் 6 பிரிவிலிருந்து நாம் வாசிக்கும் நற்செய்தி பகுதி விவரிக்கின்றது. நற்செய்தி பணிக்கென இயேசு தன் சீடர்களை அனுப்பிய நிகழ்வை சென்ற வாரம் சிந்தித்தோம். அந்த நிகழ்வின் தொடர்ச்சியை இன்றைய நற்செய்தியில் கேட்கின்றோம். தங்கள் அருள் பணியிலிருந்து திரும்பி வந்த சீடர்கள் தங்களுக்கு நிகழ்ந்தவற்றை ஆர்வத்துடன் பகிர்ந்து கொண்டபோது, நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று இயேசு கூறுகிறார். அன்பு இதயங்களே, உலக கண்ணோட்டத்துடன் பார்க்கும்போது இயேசு கூறிய இந்த சொற்கள் புதிரானதாக, பொருளற்றதாக தெரிகின்றன. மக்கள் மத்தியில் ஆரவாரமாக, ஆர்வமாக பணிபுரிந்து திரும்பி வந்துள்ள சீடர்களை பாலை நிலத்திற்கு போய் ஓய்வெடுக்க சொன்னதற்கு பதில், சீடர்களே, பிரமாதம், இன்னும் பல இடங்களுக்கு சென்று போதியுங்கள், அருஞ்செயல்களை ஆற்றுங்கள் என்று இயேசு உற்சாகப்படுத்தி மீண்டும் அவர்களை அருள் பணிக்கு அனுப்பியிருக்க வேண்டாமா என்று எண்ணி பார்க்க தோன்றுகின்றது.
அன்பு இதயங்களே, தன்னலமிக்க ஒரு தலைவன் தன்னுடைய சீடர்களுக்கு இவ்வித கட்டளையை தந்திருப்பார். அத்தலைவனுக்கு தேவையானதெல்லாம் அவரது பேரும் புகழும் மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் ஒலிக்க வேண்டும் என்பது மட்டுமே. தன் சுயநல தேவைகளுக்காக தொண்டர்களை பயன்படுத்திவிட்டு தேவைகள் நிறைவடைந்ததும் தொண்டர்களை தூக்கி எறியும் எத்தனை தலைவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இத்தகைய சுயநல தலைவர்களுக்கு ஒரு மாற்று அடையாளமாக இறைவன் அனுப்பியவரே இயேசு. அந்த நல்ல ஆயன் தன் சீடர்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டிருந்தார் என்பதை,
நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள்
என்ற சொற்கள் தெளிவாக்குகின்றன. நல்லாயன் இயேசுவுக்கு தன் பணிகளும் கொள்கைகளும் முக்கியம்தான். ஆனால் அதேவேளை அப்பணிகளை செய்யும் சீடர்களும் மிகவும் முக்கியம். எனவே பணி செய்து திரும்பியுள்ள சீடர்களின் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஓய்வெடுக்கும்படி பணிக்கின்றார் இயேசு.
எனது அருமை அன்புள்ளங்களே, உடலுக்கும் உள்ளத்திற்கும் புத்துயிர் தரும் மருந்து ஓய்வு. உடல் ஓய்வெடுக்கும் நேரத்தில் நமது உள்ளம் விழித்தெழுவதற்கும், நாம் செய்த வேலைகளை, நமது அன்றைய நாளை அலசி பார்ப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது அல்லது வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு வாழ்வை ஆய்வு செய்வது பல வழிகளில் பலனளிக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆய்வுக்கு நேரம் ஒதுக்கினால் பல பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இதைத்தான் அன்புள்ளங்களே லோயோலாவின் புனித இக்னேசியஸ் தனது ஆன்மீக பயிற்சிகள் வழியே கற்றுத்தந்துள்ளார். அவர் கற்றுத்தந்த ஆன்மீக பயிற்சிகளில் ஒவ்வொரு நாளும் 10 அல்லது 15 நிமிடங்களை ஒதுக்கி அந்த நாளை பற்றிய ஆன்மீக தேடலை மேற்கொள்வது ஒரு முக்கிய கூறாக அமைந்துள்ளது. அவர் கற்றுத்தந்த அந்த ஆன்மீக ஆய்வு இயேசு சபையினருக்கும் துறவிகளுக்கும் மட்டும் தேவைப்படும் வழிமுறை அல்ல, நம் அனைவருக்குமே தேவையான ஒரு சிறந்த பாடம்.
அன்பு நெஞ்சங்களே, காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கப் போகும் வரை பல 100 வேலைகளால் நமது நாள் நிறைந்து விடுகின்றது. ராக்கெட் வேகத்தில் மிக துரிதமாக இயங்கும் இவ்வுலகில் உண்பது, குளிப்பது, உடற்பயிற்சி செய்வது, உறங்குவது போன்ற அடிப்படை தேவைகளுக்கும் நேரம் ஒதுக்க இயலாமல் சுழன்று சுழன்று வேலைகள் செய்கின்றோம். அதேபோல் நமது குடும்ப உறவுகளுக்கு தேவையான நேரமும் ஈடுபாடும் தருகின்றோமா என்ற கேள்விகளும் எழுகின்றன. இப்படி இயந்திரமாக இயங்கும் நாம் ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் அமைதியில் அமர்ந்து அந்த நாளை சீர்தூக்கி பார்த்தால் பல தெளிவுகள் பிறக்கும். குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் உருவானால் அவற்றை முளையிலேயே கிள்ளி எறிய இந்த ஆன்மீக ஆய்வு பயன்தரும். இறைவனுடன் நாம் செலவிடும் இந்த சில மணி துளிகள் நம்முடைய நலனையும் நம் குடும்பத்தின் நலனையும் நிச்சயம் மேம்படுத்தும்.
அன்பு இதயங்களே, மின்காந்த திறனை உலகறிய செய்த மைக்கேல் ஃபாரடே அவர்கள் ஒருமுறை அறிவியல் வல்லுநர்கள் கூட்டம் ஒன்றில் ஒரு மணி நேரம் உரை நிகழ்த்தினார். அவரது உரை முடிந்ததும் அனைவரும் எழுந்து நின்று நீண்ட நேரம் கரவொலி எழுப்பினர். இங்கிலாந்து அரசனான 7ஆம் எட்வர்ட் அவர்கள் அப்போது வேல்ஸின் இளவரசராக இருந்தார். அவரும் அந்த கூட்டத்தில் பங்கேற்று அறிவியல் மேதை ஃபாரடே அவர்களை புகழ்ந்தார். கரவொலி மீண்டும் அரங்கத்தை நிறைத்தது. திடீரென அரங்கத்தில் அமைதி நிலவியது. ஏன்? மேதை ஃபாரடே அவர்கள் அங்கிருந்து அவசரமாக கிளம்பிச் சென்றார். அரங்கத்திற்கு அருகிலிருந்த ஒரு கோவிலில் அப்போது நண்பகல் ஜபத்திற்காக மணி ஒலித்திருந்தது. இளவரசரும் இன்னும் பிற அறிவியல் வல்லுநர்களும் தன்னை சுற்றியிருந்தாலும் ஃபாரடே அவர்கள் அந்த நேரத்தை இறைவனுக்கென ஒதுக்கியதால் கூட்டத்திலிருந்து புகழ் மழையிலிருந்து விலகி இறைவனை நாடிச் சென்றார். அன்பு இதயங்களே, நம் அனைவருக்கும் தேவையான ஒரு பாடம் இது.
அன்பு இதயங்களே, என்னதான் பணிகள் இருந்தாலும், எவ்வளவுதான் பேரும்புகளும் நம்மை சூழ்ந்திருந்தாலும், இறைவனை தேடிச் செல்லும் நேரங்கள் நம் ஒவ்வொரு நாள் வாழ்விலும் இருந்தால் இன்னும் நாம் உயர்வடைய வழியுண்டு. இதை நன்கு உணர்ந்திருந்த இயேசு தன் பணி வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நேரம் ஒதுக்கினார் என்பதை அறிவோம். அதே பாடத்தை தன் சீடர்களுக்கு வழங்கவே அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்று கனிவுடன் கூறினார்.
பாலை நிலத்தில் தனிமையை தேடிச் செல்வது அங்கேயே தங்குவதற்கு அல்ல அன்பர்களே, மாறாக தனிமையில் பெற்ற இறை அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ளவே அந்த தனிமை. இதை நமக்கு சொல்லித் தருகிறது இன்றைய நற்செய்தியின் இறுதிப் பகுதி. பாலை நிலத்திற்கு இயேசுவும் மற்ற சீடர்களும் சென்றுள்ளனர் என்பதை அறிந்து கொண்ட மக்கள் அங்கும் அவர்களை தேடிச் சென்றனர். பாலை நிலமென்றும் பாராமல் தங்களை தேடி வந்த மக்களை கண்டதும் இயேசு நடந்து கொண்டது நமக்கு மீண்டும் ஒரு பாடமாக அமைகின்றது. இயேசு கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று இன்றைய நற்செய்தி முடிவடைகின்றது.
அன்பு இதயங்களே, பணிகளில் மூழ்கியதால் உண்ணவும் நேரமின்றி தவித்த சீடர்களுடன் பாலை நிலத்தை நாடிச் சென்ற இயேசு அங்கும் மக்கள் தங்களை தேடி வந்துள்ளனர் என்பதை அறிந்ததும் தனது தேவைகளையும் தன் சீடர்களின் தேவைகளையும் புறந்தள்ளி மீண்டும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றும் பணியை துவக்கினார் என்று இன்றைய நற்செய்தி முடிவடைகின்றது.
அன்பு இதயங்களே, இரண்டு சிந்தனைகளை இன்று நாம் மனதில் ஆழ பதிப்போம். வேலைகளில் மூழ்கி தத்தளிக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்கி அதை இறைவனுக்கு வழங்க முயல்வோம். இரண்டாவதாக, நமது ஆன்மீக தேவைகளுக்காக நேரம் ஒதுக்கும் அந்த சூழல்களிலும் அடுத்தவர் தேவை அதிகம் என்பதை நாம் உணர்ந்தால் நமது தேவைகளை ஒதுக்கிவிட்டு அடுத்தவருக்கு உதவிக்கரம் நீட்டும் கனிவையும் தாராள மனதையும் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்றும் அன்றாடுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
ஆர்டர் ஆஃப் ஃப்ரையர்ஸ் மைனர் எனப்படும் பிரான்சிஸ்கன் துறவு சபையின் பொதுப்பேரவையில் பங்குபெறும் பிரதிநிதிகளுக்கு தன் நல் வாழ்த்துக்களையும் இறை வேண்டல்களையும் தெரிவித்து ஜூலை 17 சனிக்கிழமையன்று செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். கோவிட்19 பெருந்தொற்று சூழலில் பொதுப்பேரவையை நடத்தும் நீங்கள் நிச்சயமாக இறைவனின் அருளை அனுபவிப்பீர்கள் என்று கூறியுள்ள திருத்தந்தை, உங்கள் கண்ணோட்டத்தை புதுப்பியுங்கள் மற்றும் உங்களது வருங்காலத்தை தழுவிக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் அப்பொதுப்பேரவை நடைபெறுவது பற்றிய தன் எண்ணங்களை பதிவு செய்துள்ளார். உடலிலும் ஆன்மாவிலும் துன்புறும் மனிதர்களை சகோதர அன்போடும் தாழ்ச்சியோடும் சந்தித்து அவர்களை உங்களின் உடன் பிறப்புகளாக உணரச் செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று உரைத்துள்ள திருத்தந்தை, காயப்பட்டுள்ள படைப்பை நோக்கி செல்லுங்கள் என்றும் கூறியுள்ளார். நற்செய்தி நம்பகமான மற்றும் மகிழ்ச்சியான சான்றுகளாக வாழுங்கள். உலகத்தின் பாதைகளில் நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கோடு நற்செய்தியின் விதைகளை தூவுங்கள் என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார்.
கேரளாவில் சீரோ மலங்கரா ஆர்த்தடாக்ஸ் வழிபாட்டு முறை கிறிஸ்துவ சபையின் திருத்தந்தை இரண்டாம் கத்தோலிக்கோஸ் பசிலியோஸ் மார்த்தோமா பவுலோஸ் அவர்கள் இறைப்பதம் அடைந்ததை முன்னிட்டு கிறிஸ்துவ ஒன்றிப்பு திருப்பிட அவையின் தலைவர் கர்தினால் கர்ட் கோக் அவர்கள் அக்கிறிஸ்துவ சபைக்கு தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து மடல் ஒன்றை அனுப்பியுள்ளார். கத்தோலிக்கோஸ் இரண்டாம் பவுலோஸ் அவர்கள் கிறிஸ்துவ ஒன்றிப்பு உரையாடலை குறிப்பாக கத்தோலிக்க திரு அவையுடன் அதனை ஊக்குவிப்பதில் தன்னை மிகவும் அர்ப்பணித்திருந்தார் என்று தன் மடலில் கூறியுள்ள கர்தினால் கோக் அவர்கள் அவர் 2013 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்து வாழ்த்தியதை சிறப்பாக நினைவு கூர்ந்து அதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். கத்தோலிக்கோஸ் இரண்டாம் பவுலோஸ் அவர்கள் கோவிட் 19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு கேரளாவின் புனித கிரகரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த சிகிச்சை பலனளிக்காமல் ஜூலை 12 இத்திங்களன்று இறைவனடி சேர்ந்தார்.
ஈராக் நாட்டில் கிறிஸ்தவர்களை ஒழிப்பதற்கு இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டோருக்கு ஆற்றப்பட்டவர் உதவிகள் குறித்து நன்றியை வெளியிடும் அதேவேளை இத்தகைய தாக்குதல்கள் மீண்டும் இடம்பெறாமல் இருக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார் ஈராக் கல்தேய வழிபாட்டு முறை பேராயர் பாஷர் வார்தா. பல்வேறு கத்தோலிக்க அமைப்புகளின் உதவியுடன் அண்மை ஆண்டுகளில் வட ஈராக்கின் மக்கள் தங்களை கட்டியெழுப்ப முடிந்துள்ளது என்ற பேராயர் எர்பில் உயர்முறை மாவட்டம் வழியாக மட்டுமே 13,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு உதவியுள்ளதாக தெரிவித்தார். ஈராக் நாட்டின் கிறிஸ்தவ ஒழிப்பு இனிமேல் எப்போதும் இடம்பெறக்கூடாது என்பதை மனதில் கொண்டு நாம் அனைவரும் பொறுப்புணர்வுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற அழைப்பையும் முன்வைத்தார் பேராயர் வார்தா. தங்கள் சொந்த இடங்களை விட்டு வெளியேறி தற்போது திரும்பி வந்துள்ள மக்கள் அங்கேயே தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் அவர்களின் மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார் பேராயர் வார்தா.
கோவிட் 19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் பல நூற்றுக்கணக்கான அருள் பணியாளர்களும் அருள் சகோதரிகளும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு தங்கள் உயிர்களை வழங்கியுள்ளதாக ஐசிஎன் செய்தி நிறுவனம் தெரிவிக்கின்றது. பெருந்தொற்றால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட இத்தாலி, அமெரிக்க ஐக்கிய நாடு, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளில் திரு அவை பணியாளர்களின் இழப்பு அதிகமாக இருந்ததை சுட்டிக்காட்டும் செய்தி நிறுவனங்கள் இது திரு அவைக்கு மட்டும் பிரச்சினை அல்ல, மாறாக மருத்துவமனைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் வாழும் மக்களின் தேவைகளை கவனித்து செயலாற்றும் திரு அவை பணியாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவது சமூகத்திற்கும் பெரும் இழப்பு என்று தெரிவிக்கின்றன.
மியான்மர் நாட்டில் தேசிய ஒன்றிப்பு அரசு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வெளிநாடுகளில் வாழ்கின்ற மியான்மர் குடிமக்கள் ஜூலை 17 இச்சனி 18 ஞாயிறு ஆகிய இரு நாட்களில் பல்வேறு இடங்களில் பேரணிகளை நடத்துகின்றனர். மியான்மர் நாட்டிற்காக நியாயமான காரியங்களில் ஈடுபட்டு இறந்தவர்கள் தற்போது மக்களாட்சிக்காக போராடுகையில் இறந்தவர்கள் ஆகிய அனைவரும் இப்பேரணிகளில் நினைவு கூறப்பட்டு மரியாதை செலுத்தப்படுகின்றனர். உலகளாவிய மியான்மர் வசந்தகால புரட்சி என்ற தலைப்பில் இப்பூமிக் கோளத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்நிகழ்வு நடைபெற்று வருகின்றது.
இக்காலத்தில் சமுதாயத்திற்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற அநீதியை களைவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்ற அழைப்போடு ஜூலை 17 சனிக்கிழமையன்று உலக குற்றவியல் நீதி நாள் கடைபிடிக்கப்பட்டது. இந்த ஆண்டின் உலக குற்றவியல் நீதி நாள் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் சமூக நீதி என்ற தலைப்பில் கடைபிடிக்கப்பட்டது. இதுபற்றி கூறியுள்ள ஐநா அதிகாரிகள் பாரம்பரிய குற்றவாளிகளை விட நவீனகால குற்றவாளிகள் தங்களின் செயல்பாடுகளுக்கு இணையதளத்தை அதிகமாக சார்ந்திருக்கும் இவ்வேளையில் இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமாக உள்ளது என்று கூறியுள்ளனர். 1998 ஆண்டு ஜூலை 17 தேதியன்று உலக குற்றவியல் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த நீதிமன்றத்தின் முக்கியத்துவத்தை உலகிற்கு அறிவிக்கும் விதமாக அது உருவாக்கப்பட்ட நாளான ஜூலை 17 தேதியை உலக குற்றவியல் நீதி நாளாக ஐநா அங்கீகரித்துள்ளது.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் சேவை நிறைவடைகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.